ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் வேதவியாசர் அருளிய ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் பகுதி 6. தனது தந்தையான திருதராஷ்டிரன் மற்றும் தாய் காந்தாரி இருவரையும் காண வந்து அவர்கள் தமது அரண்மனையில் காணாததால் கலங்கி நின்ற யுதிஷ்டிரனிடம் ஸ்ரீ நாரத மகரிஷிகள் தமது ஞானத்தால் உணர்ந்தவற்றை, அதாவது திருதராஷ்டிரனும் காந்தாரியும் மரணத்தின் சமீபத்தில் இருப்பதை எடுத்து கூறி அவர்கள் வந்த காரியம் முடிந்தது, எனவே இந்த உலகை நீங்கப் போகின்றார்கள் என்றும், அவ்வாறே பாண்டவர்களாகிய நீங்களும் அடுத்து தொடர வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்திவிட்டு சென்றார் என்றும் பார்த்தோம். தேவரிஷியான நாரதர் கூறியவற்றை நன்கு அறிந்து கொண்ட யுதிஷ்டிரன் மன பாரம் நீங்கியவனாக தனது நித்திய கடமைகளை புரிந்து வரலானான். இவ்வாறு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த யுதிஷ்டிரன் சில அபசகுணங்களை உணர்ந்தான். அதாவது, வசந்த காலம் கோடையாக தகிப்பதும், மனிதர்கள் மனம் கோபம் லோபம் பொய் இவற்றில் சஞ்சரிப்பதும், ஜீவனத்திற்காக பாபங்கள் செய்வதும், சிநேகத்தில் தீய எண்ணங்கள் கலந்திருப்பதும், தாய் தந்தை உடன் பிறந்தோர் பாரியை நண்பன் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் வேஷம் செய்து கொள்வதும், பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்கு போஜனம் செய்யாமல் இருப்பதும், பிராமணர் முதலிய 3 வர்ணத்தவர்கள் வேதம் ஓதுவதை விருப்பம் கொள்ளாமல் இருப்பதும், லோபம் முதலிய அதர்மங்களே இயற்கையாக இருப்பதும் கண்டு தர்மராஜன் யுதிஷ்டிரன் பெரும் கவலை கொண்டான். மேலும் பீமசேனனை பார்த்து பின்வருமாறு கூறுகின்றான். பீமனே, புண்ணியனான கிருஷ்ணனையும் பந்துக்களையும் பார்த்து வரச் சொல்லி அர்ஜுனனை துவாரகைக்கு அனுப்பி 7 மாதங்கள் ஆகின்றன. அர்ஜுனன் இதுவரை திரும்பவில்லை. ஆனால் தேவரிஷியாகிய நாரதர் கூறியது அடிக்கடி நினைவில் தோன்றுகின்றது. அதாவது, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எதுவரை பூமியில் இருப்பாரோ அதுவரை நீங்களும் இருப்பீர்களாக என்று கூறினார் அல்லவா? எனக்கென்னவோ பல அபசகுணங்கள் தென்படுகின்றன. எனவே அந்த காலம் இப்பொழுது சமீபத்து விட்டதாக உணர்கின்றேன் என்று கூறுகின்றார். பசுக்கள் முகத்தில் கண்ணீரை காண்கின்றேன். தேவ பிரதிமைகள் அழுவதாகவும் தோன்றுகின்றன. இத்தகைய அபசகுணங்கள் என் மனதை மிகவும் கலக்கமுறச் செய்கின்றது. பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அடிவைப்புகளை இழந்து அழகில்லாமல் இந்த பூமி பாழாகிவிடுமோ என்று தோன்றுகின்றது. இவ்வாறு பீமசேனனிடம் கூறிக்கொண்டிருந்த பொழுது கபித்வஜனாகிய அர்ஜுனன் துவாரகையிலிருந்து திரும்பி வந்து சேர்ந்தார். தன்னை நமஸ்கரித்து நின்ற அர்ஜுனன் தலை குனிந்து கண்களில் நீர் பெருக ஒளியற்று நின்றதை கண்ட யுதிஷ்டிரன் துவாரகையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முதலிய பந்துக்கள் நலத்தினை விசாரிக்க ஆரம்பித்தார். அர்ஜுனா, நமது பாட்டன் சூரன், மாமன் வசுதேவன், அவனது தம்பிகளான தேவபாகன் தேவவசு, ஆனகன் சஞ்சயன், சாமகன் கங்கன், சமீகன் வத்சகன் பிருகன் ஆகிய 9 நலமா? நமது மாமிகளான தேவகி, சிருததேவை, சாந்தி தேவை, உபதேவை, ஸ்ரீதேவை, தேவரக்ஷிதை, சகதேவை ஆகியோர் பிள்ளைகளோடும் மருமகள்களோடும் பேரக் குழந்தைகளோடும் நலமாக இருக்கின்றார்களா? துர்புத்தியுடையவனான கம்சனின் தந்தையாகிய உக்ரசேனன் இன்னும் பிழைத்திருக்கின்றானா? அக்ரூரர், ஜெயந்தன், கதன், சாரணன் முதலியோரும், வசுதேவரின் புதல்வனான சத்ரஜித்து ஆகியோரும் நலமாக இருக்கின்றார்களா என்று கேட்டு பின்னர் மேலும் ஆவலுடன் பலரை பற்றியும் விசாரித்தார். பக்தர்களை பாதுகாக்கும் தன்மையனான பலராமன் சுகமா? எங்கும் தடைபடாத மகாவேகமுடைய அனிருத்த பகவானும் சுகமாக வளர்ந்து வருகின்றாரா? ஜாம்பவதியின் புதல்வனாகிய சாம்பனும், சுஷேணன், சாருதேஷ்ணன் இவர்களும், கிருஷ்ணனது குமாரர்களும், மேன்மை உடையவர்களுமாகிய ரிஷபன் முதலியோரும் தத்தமது குமாரர்களோடு சுகமாக இருக்கின்றார்களா? இங்கிருந்து ஸ்ரீ கிருஷ்ணனை தொடர்ந்து சென்ற உத்தவர், ஸ்ருததேவர் முதலோர் நலமாக இருக்கின்றார்களா? அவர்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணனின் புஜங்களை பற்றியவர்களாகி சுகமாக உள்ளார்களா? நம்மை பற்றி நினைக்கின்றார்களா என்று ஆதங்கத்துடன் கேட்டார். பலராமனின் சகோதரனும் ஆதி புருஷனுமாகிய ஸ்ரீ பகவான் கிருஷ்ணன் க்ஷேமமாக இருக்கின்றாரா என்று கடைசியில் அவரை பற்றியும் விசாரித்தார் யுதிஷ்டிரர். அப்பா அர்ஜுனா, நீ ஏன் இவ்வாறு ஒளியற்று காணப்படுகின்றாய்? நீ அங்கு வெகுகாலம் வசித்தமையினால் உன் கௌரவத்திற்கு ஏதேனும் குறை நேர்ந்ததா என்று கவலையுடனும் கேட்டார். அல்லது வேண்டியவர் யாருக்கேனும் எதையாவது தருகிறேன் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு தராமல் இருந்து விட்டாயா? பிராமணன், இளைஞன், பசு, கிழவன், ரோகமுடைய பெண்டிர் இவர்களில் யாருக்காவது நீ ரட்சணை செய்யாமல் விட்டுவிட்டாயா? அல்லது வழியில் வரும்போது யாராவளாவது நீ தோற்கடிக்கப்பட்டாயா? உன்னுடன் அமர்ந்து உண்ணக்கூடிய யாரையாவது விட்டு விட்டு தனியாக உணவு புசித்து விட்டாயா? அல்லது மனதுக்கினியவனும் ஆத்ம பந்துவுமான ஸ்ரீ கிருஷ்ணனை பிரிந்து இங்கு வந்து விட்டோமோ என்று வருந்துகின்றாயா என்று பலவாறாக அர்ஜுனனை வினவுகின்றார் யுதிஷ்டர். தனது கமலம் போன்ற ஹிருதயத்தில் ஒளி குன்றியவனான அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையே நினைத்தவாறு மறுமொழி கூற வல்லமை அற்று நின்று கொண்டிருந்தான். ஆனாலும் தமையனான யுதிஷ்டனுக்கு பதில் கூற வேண்டிய கடமையினால் சோகங்களை அடக்கி கொண்டு பின்வருமாறு கூற ஆரம்பித்தான். மகாராஜனே, பந்துவாய் இருந்தவனும் நம்மை பற்றியவருடைய மனவருத்தங்களையெல்லாம் போக்கக்கூடியவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்னை வஞ்சித்து விட்டு போய்விட்டான். தேவனே, தேவதைகளுக்கும் ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய என்னுடைய தேஜஸை அவன் பறித்து கொண்டு போனான். திரௌபதியின் சுயம்வரத்தில் யாருடைய பலத்தினால் மத்சத்தின் உருவத்தை அறுத்து தள்ளினேனோ அப்படிப்பட்ட பகவான் என்னை வஞ்சித்து போனான். மகா பலவானான ஜராசந்தனை அழித்து ராஜாக்களை விடுவித்து உமது யாகத்திற்கு பொருள் தந்த அந்த பகவான் நம்மை வஞ்சித்து போனான். நமது சத்ருவான துரியோதனனால் தூண்டப்பெற்று நாம் வனவாசம் செய்கையில் துர்வாச முனிவர் நமக்கு முன் வந்து நின்று எமக்கு 16,000 பிராமணர்களோடு அக்ரபோஜனம் கொடுப்பாயாக என்று கேட்டார் அல்லவா? அப்பொழுது நம்மிடம் அவ்வளவு தானியங்கள் எதுவும் இல்லாத நிலையில் நம்மை காக்க வந்த கிருஷ்ணன் பாரதத்தில் பாத்திரத்தில் எஞ்சியிருந்த ஒரு பருக்கையை தான் உண்டு முனிவர்கள் எல்லோரையும் மன திருப்தி கொள்ளுமாறும் வயிறு நிரம்ப பெற்றவராகவும் செய்து எவன் நம்மை அவரது சாபத்திலிருந்து காத்தானோ அவன் என்னை வஞ்சித்து போனான் என்று பலவாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் செய்த உபகாரங்களெல்லாம் நினைத்து புலவுகின்றார் அர்ஜுனர். அஜாமிடரே, ஸ்ரீ கிருஷ்ணன் என்னை வஞ்சித்து விட்டு தனது லோகம் போய் சேர்ந்தான். மன்னா, யுத்த பூமியில் என் ரதத்தின் சாரதியாக நின்று தனது பலத்தினால் துரோணாச்சாரியர், பீஷ்மர் முதலியோரின் சக்தி வாய்ந்த பாணங்கள் என்னை எதுவும் துன்புறுத்தாமல் காத்தான் அல்லவா? அப்படிப்பட்ட பகவான் என்னை வஞ்சித்து விட்டு போய்விட்டான். பக்த பிரகல்லாதனின் போரில் இரண்யகசுபுவின் அஸ்திரங்கள் அனைத்தையும் எப்படி தடுத்தானோ அப்படியே அல்லவா என்னையும் காத்தான். அவனது செய்கைகள் என் நெஞ்சில் மாறாமல் சுழன்று கொண்டே இருக்கின்றன. ராஜனே, துவாரகையில் நீர் கேட்ட நமது பந்துக்களில் 4-5 பேரே மிகுந்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் அனைவரும் ரிஷிகளின் சாபத்தினால் ஒருவருக்கு ஒருவர் முஷ்டிகளால் அடித்து கொண்டு மாண்டார்கள். இவையும் பகவான் கிருஷ்ணனின் செய்கையே. இவ்வாறு பூமியின் பாரத்தில் பெரும் பகுதியை போக்கிய அந்த கோவிந்தனின் நினைவு என் மனதை உருக்குகின்றது என்று பதிலுரைத்தான். பகவானை மனமுருகி நினைத்ததால் ஓரளவு மனம் தெளிவு பெற துவங்கினான் அர்ஜுனன். யுத்த ஆரம்பத்தில் கீதையை உபதேசத்தின் மூலமாக ஆத்மா பரமாத்மாவை பற்றி பகவான் கிருஷ்ணன் விளக்கிய தத்துவங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக அர்ஜுனனின் நினைவில் வந்தது. தனது நுண் அறிவினால் அனைத்தும் தெளிவாக அறிய பெற்றான் அர்ஜுனன். அப்படியே யுதிஷ்டிரன், குந்தி தேவி முதலான அனைவருக்கும் உணர வைத்து அவர்களும் உணர்ந்தார்கள். நாட்டியமாடுபவன் நாடகம் முடிந்ததும் எப்படி தன் வேடத்தை களைவானோ அப்படியே பகவானும் தனது மானித உருவம் துறந்து திவ்யமங்கள ரூபத்துடன் தனது லோகம் சென்றடைந்தான். அன்றைய தினமே இந்த கலியுகம் துவங்கியது. யுதிஷ்டிரன் தனது ராஜ்யத்திலும் கிரகத்திலும் ஜனங்களின் சரீரங்களிலும் அந்த கலி தொடர்ந்திருப்பதை அறிந்தார். அதனால் விளைகின்ற அதர்மங்களின் வரிசையை கண்டு ராஜ்யம் துறந்து வடக்கு நோக்கி பயணிக்க முயற்சிகளை மேற்கொண்டார். குணங்கள் அனைத்திலும் தனக்கு ஒப்பான வணக்கமுடையவனாகிய தனது பேரன் பரீட்சித்துவிற்கு அஸ்தினாபுரத்திற்கு அரசனாக பட்டாபிஷேகம் செய்வித்தார். அதே போல மதுராவில் வஜ்ரன் என்னும் பெயருடைய யதுகுலகுமாரனான சூரசேன தேசங்களுக்கு அதிபதியாக அவனை பட்டாபிஷேகம் செய்தார். இத்தனை காலமாய் அணிந்து வந்த வெண்பட்டு தோல்வளை முதலிய போக வஸ்துக்களை துறந்தார். பந்துக்களிடத்தில் அபிமானங்கள் துறந்து அகங்காரங்களை துறந்து வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களையும் கண் முதலிய ஞானேந்திரியங்களையும் மனதில் நிறுத்தி மனதை பிராணனில் நிறுத்தி அந்த பிராணனை அபானத்திலும் மலமூத்திரங்களை வெளித்தள்ளும் அபானத்தை உதானத்திலும் நிறுத்தி அந்த உதானத்தை மிருத்யு எனும் பெயருடைய சமானத்திலும் அந்த சமானத்தை பிராணன் முதலிய பஞ்சவாயுக்களுக்கு காரணமான வாயுவிடத்திலும் நிலைநிறுத்தினான் யுதிஷ்டிரன். மேலும் பஞ்சபூதங்களையும் இந்திரிய கூட்டங்களையும் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று 3 வகைப்பட்ட அகங்காரத்திலும் நிறுத்தி அந்த அகங்காரத்தை ஒன்றேயான பிரகிருதி தத்துவத்தில் சேரச் செய்தார். அகமொத்தம் வாக்கு முதல் பிரகிருதி வரையிலான தத்துவங்களை எல்லாம் ஜீவனிடத்திலும் அந்த ஜீவாத்மாவை அழிவில்லாத பரபிரம்மனிடத்திலும் அர்ப்பணம் செய்தார். அதன் பின்னர் மறவுரியை வஸ்திரமாக உடுத்து ஆகாரத்தை துறந்து வாக்கினை அடக்கி மௌனத்தை ஏற்றுக்கொண்டு தலைமுடிகளை அவிழ்த்து வெறித்து ஒன்றுமே அறியாத மூடனைப் போலே தன்னை பிறர் நினைக்கும்படி தன்னை காட்டிக்கொண்டு செவிடன் போலவும் குருடன் போலவும் எதையும் கேளாமலும் பாராமலும் பரமபுருஷனிடத்தில் மனதை செலுத்தி எங்கு போனால் திரும்பி வர மாட்டார்களோ அத்தகைய வடதிசை நோக்கிச் சென்றார் யுதிஷ்டிரன். அவனுடன் பிறந்தோரும் விவேகம் கொண்டவர்களாகி அந்த யுதிஷ்டிரனை பின்தொடர்ந்து சென்றார்கள். அந்த பகவானுடைய பாதார விந்தங்களை மனதில் தியானித்தார்கள். அதனால் பக்தி வளர்ந்து மனம் தெளிந்து பரமபுருஷனிடத்தில் மதி நிலைக்கப் பெற்று மோட்சத்தை அடைந்தார்கள். விதுரனும் சிறிது காலம் சென்றபின் பாண்டவர்கள் மோட்சம் அடைந்ததை அறிந்து அவ்விதமே தானும் சென்று மோட்சத்தை அடைந்தார். இவ்வாறே திரௌபதியும் தானும் மோட்சம் அடைந்தாள். இந்த கதையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் இத்தகைய சுகமான பகவான் தன்னுலகம் சென்றதையும் பாண்டவர்கள் மோட்சகதி அடைந்த விருத்தாந்தத்தையும் எவன் ஒருவன் விருப்பத்துடன் கேட்பானோ அவன் ஸ்ரீ பகவானிடத்தில் பக்தி உண்டாக பெற்று மோட்ச சித்தியை பெறுவான் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகின்றது. பகவானிடத்தில் மிகுந்த பக்தி உள்ளவன் பரீட்சித்து அவன் தனது மாமனாகிய உத்திரனின் புதல்வியாகிய ராவதி என்பவளை திருமணம் செய்து கொண்டு ஜனமேஜயன் முதலான நான்கு புதல்வர்களை பெற்றான். அவன் கிருபரை ஆச்சாரியனாக வரித்து கங்கை கரையனில் மூன்று அஸ்வமேத யாகங்களும் செய்தான். மிகச் சிறப்பான அந்த யாகத்தில் இந்திரன் முதலான தேவதைகள் கண்களுக்கு நேரே புலற்பட்டு ஹவிர்பாகங்களை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். எனில் அவனுடைய யாக மகிமையை அனைவரும் அறிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் தனது ராஜ்யத்தை வலம் வந்து கொண்டிருந்தான் பரீட்சித்து. அப்பொழுது ரிஷப வடிவில் இருந்த தர்ம தேவதையும் பசுவின் வடிவில் இருந்த பூமாதேவியும் கலிபுருஷனால் ஹிம்சிக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அஸ்தினாபுரத்தில் பரீட்சித்து மகாராஜா அதனை கண்டு ஹிம்சிப்பவன் கலிபுருஷன் என்று அறிந்து இப்படிப்பட்ட ஒரு துன்பத்திற்கு யார் காரணம் என்று கேட்கின்றான். தர்ம தேவதையோ எங்கள் துன்பத்திற்கு காரணம் ஈஸ்வர சங்கல்பமே என்று பதிலுரைத்தது. கலிபுருஷன்தான் எங்களை வதைக்கின்றான் என்று யாரையும் கை காட்டி கூறுவது கூட பாவமே என்று நினைக்கும் நீயே தர்மதேவனின் சொரூபத்தை நிரூபிக்கின்றாய் என்று தர்மதேவதையாகிய உனக்கு தவம், சுத்தி, தயை, சத்தியம் என்னும் இந்த நான்கு பாதங்களால் பெரியோர்களால் கூறப்பட்டன. அவற்றில் மூன்று பாதங்கள் அதர்மத்தின் அவயங்களான கர்வம், பற்று, மதம் ஆகிய மூன்று விஷயங்களால் ஏற்கனவே முறிக்கப்பட்டுள்ளன. உனது நான்காம் பாதமான சத்தியம் எதனால் நிலைக்குமோ அதையும் கூட இப்பொழுது பொய்யினால் வளர்ந்த இந்த அதர்ம சுரூபமாகிய கலியானது தடுக்க விரும்புகின்றது போலும். இந்த பூமாதேவியோ தாமரை மலர் பாதம் கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது காலடி ஸ்பரிசத்தை இழந்து விட்டோமே என்று வருந்துகின்றாள். இவனை நான் வதைத்து விடுகின்றேன் என்று கலிபுருஷனை கொல்வதற்காக தனது வாளினை ஓங்கினான். தன்னை கொன்று விடுவான் என்று நிச்சயித்து கொண்ட கலிபுருஷனானவன் தன் ராஜ அடையாளமான கிரீடத்தை கழற்றி பரீட்சித்துவின் காலில் வைத்தான். பின்னர் அவன் காலில் விழுந்து நமஸ்கரித்து வணங்கி தன்னை கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான். தன் தேசத்தில் ஒருவன் தன் காலில் விழுந்து அவயம் கேட்பதால் சற்று நிதானித்து பரீட்சித்து அவனை மன்னித்து பின்வருமாறு மொழிகின்றான். அர்ஜுனனின் கீர்த்தியை வளரச் செய்யும் இந்த க்ஷேத்திரத்தில் கல்யாண உனக்கு இடமில்லை. நீ அதர்மத்தின் பந்து ஆகையால் ராஜாக்களின் தேகங்களிலும் சத்தியமும் தர்மமும் நிலை பெற்றிருக்கும் இடங்களிலும் யாகங்களினால் பெரியோர்கள் பரமபுருஷனை ஆராதனை செய்யும் இடங்களிலும் இந்திராதி தேவதைகளை தன்னுள்ளே கொண்டவனான பகவானை ஆராதனை செய்பவர்களுக்கும் அவர்களது விருப்பங்களையும் மோட்சசுகத்தையும் எங்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றானோ பகவான் அங்கெல்லாமும் நீ இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். கத்தியை உயரே பிடித்தவாறு தண்டாயுதத்தை கையில் ஏந்திய யமன் போல் நிற்கும் பரீட்சித்துவை பார்த்து சரீரம் முழுவதும் நடுங்கியவாறு கலிபுருஷன் பேசத் துவங்கினான். பூமண்டலம் முழுவதும் பாதுகாக்கும் சக்கரவர்த்தியே, உனது ஆணைப்படி எங்கும் வசிக்கலாம் என்று ஆலோசித்து பார்க்கையில் அங்கெல்லாம் கையில் அம்பும் வில்லுமாக உன்னுடைய உருவமே தென்படுகின்றது. எனவே நான் வசிக்கத்தகுந்த இடங்களை நீயே கூறுவாயாக என்று வேண்டுகின்றான். அதற்கு விடையாக பரீட்சித்து எங்கெல்லாம் சூதாட்டம் நடக்கின்றதோ, எங்கெல்லாம் மத்தியபானம் செய்கின்றார்களோ, நீதிகள் இன்றி ஸ்ரீகளை எங்கெல்லாம் துன்புறுத்துகின்றார்களோ, பிராணிகளை எங்கெல்லாம் ஹிம்சிக்கின்றார்களோ ஆகிய நான்கு வகை அதர்மங்கள் நடக்கின்ற இடத்தில் நீ வசிப்பாயாக என்று கூறுகின்றான். ஆனால் கலிபுருஷனோ தனக்கு மேலும் சில இடங்கள் தருமாறு வேண்டுகின்றார். அப்பொழுது யார் அதிகமான ஸ்வர்ணத்தை விரும்புகின்றார்களோ அவர்களிடம் வசிப்பாயாக என்று கூறுகின்றார் பரீட்சித்து. கலிபுருஷன் மீண்டும் சில இடங்களை தருமாறு வேண்டுகின்றார். அப்பொழுது காமம், குரோதம், பொய், மதம், வைரம் இந்த ஐந்து இடங்களையும் கொடுத்தார் பரீட்சித்து. உத்திரையின் புதல்வனும் கண்ணனால் காப்பாற்றப்பட்டவனுமான மகா உத்தமனான பரீட்சித்துவின் கட்டளைப்படி மேற்கூறிய இடங்களில் விஸ்தாரமாக கலிபுருஷன் தனது வாசத்தை உறுதி செய்து கொண்டான். ஒரு மன்னவன் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருந்து கொண்டு கலி வசிக்கும் இடங்களை திரும்பியும் பார்க்காமல் தர்மமாய் ஆற்றி புரிந்தான் பரீட்சித்து. ரிஷபத்தின் உருவம் தரித்த தர்ம தேவதைக்கு சத்தியம் முதலான மூன்று கால்களை திரும்ப அளித்து பாதுகாத்தான். அதை போலவே மெலிந்திருந்த பசுவின் வடிவிலான பூமாதேவியையும் தனது அன்பினாலும் பண்பினாலும் மனம் குளிரச் செய்தான். கலியின் சாரம் என்னவென்றால், பகவானை கலியுகத்தில் மட்டும்தான் நாம சங்கீர்த்தனத்தின் மூலமே அடைந்து விடலாம். இந்த சுலபமான நியதி இருப்பதால் தான் கலியினை விட்டு வைத்தான் பரீட்சித்து. ஆனால் இந்த கலியை சந்தித்ததனால் பரீட்சித்துவின் நிலைமை என்ன ஆயிற்று என்பதை அடுத்த பதிவில் காண்போம். சென்னை திருவான்மியூரிலிருந்து திருமதி லட்சுமி நாராயணன், ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.